அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவன் படைத்த, இறைவனால் அமைக்கப்பட்ட இந்த நீதியின் பாதையை நீங்கள் புரிந்து கொண்டு அதிலே நடக்கவும், இறைவனோடு மெய் சமாதானம் அடையவும், இறைவனிடத்தில் உண்மையான அன்பு கூறவும் இறைவன் விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்களை வரவேற்கிறோம். அன்பான நண்பர்களே, இறைவாக்கு எங்களுக்கு என்ன கற்பிக்கிறது என்பதை பற்றிய கேள்வியை நீங்கள் எங்களுக்கு எழுதியமைக்கு நன்றி. நாங்கள் உங்களுக்கு அனுப்பின கடிதங்கள், புத்தகங்கள், கேசட்டுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு கடிதம் எழுதவில்லை என்றாலும், நீதியின் வழி என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இறைவன் அவருடன் நஜாத்தின் வழியாகிய நீதியின் வழியை புரிந்து கொள்ள உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய மற்றும் அடுத்த பாடத்திட்டத்தில் ஏதாகிலும் சற்று வித்தியாசமாக கற்பிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். நமது நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களிடமிருந்து எழும்பும் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க நாங்கள் இறை வேதத்தை, பைபிள் மட்டுமே பயன்படுத்துவோம். காரணம், இறை வேதத்தின் வார்த்தைகள் மட்டுமே இன்சானுக்கு இருளில் ஒளி வீசி அவனுக்கு வழிகாட்டும். சபூர் 119வது சூரா 105வது ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கேள்வி 1, நீதியின் வழி பாடத்திட்டத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள மதம் என்ன? பதில், நீண்ட காலங்களுக்கு முன்பாகவே சத்தியத்தை தேடும்படியாக இறைவன் தனது சத்தியத்தை நமது உள்ளத்தில் வைத்திருக்கிறான். ஒரு உண்மையை இறைவாக்கிலிருந்து நாம் அறிந்து கொள்ள விரும்பினோம். அதற்காக இறைவேதத்தை கவனமாக படிக்கிறோம். இறைவேதம் என்பது தௌரத் என்னும் ஆகமங்கள், சபூர் என்னும் சங்கீதங்கள், இஞ்சில் என்னும் நற்செய்தி அல்லது சுவிசேஷம் மற்றும் இறைவாக்கினரால் அருளப்பட்ட வேறு அநேக வாக்குகளும் அடங்கியதே இறைவேதம் என்னும் பரிசுத்த வேதாகமும். இந்த எல்லா புத்தகங்களிலும் ஈசா நபியே மையமாக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதம் நபி வழிவந்த அவருடைய உம்மத்துகளின் பாவ தண்டனையிலிருந்து இன்சானை விடுதலை செய்யும்படியாக இறைவனால் அளிக்கப்பட்ட தியாக பலி என்னும் ஈசா நபி அவர்கள் மேல் ஈமான் கொள்பவர்களை ஜன்னத்திற்கு அழைத்து செல்ல ஜன்னத்திலிருந்து வந்த ஈசா நபி அவர்கள் ஒருவரால் மட்டுமே முடியும் என்ற காரியத்தில் நாம் ஈமான் கொள்ள விசுவாசம் வைக்க வேண்டும். நாங்கள் யார்? ஈசா நபி அவர்களின் சீடர்கள். இறை வாக்கியமான குர்ஆன் எங்களை அல்லுல் கிதாபு என்று அழைக்கிறது. அதன் பொருளை வேதத்தின் மக்கள் அல்லது வேதக்காரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக மக்கள் எங்களை கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று அழைக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறோம். தண்ணீரில் ஊற வைத்து விட்டால் முதலே ஆகாது என்ற பழமொழியின்படி கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாகி விட முடியாது. ஒரு மதத்தை பின்பற்றுவது என்பது அவனுக்கு இறைவனோடுள்ள சரியான உறவை கொடுக்காது. ஈசா நபி ஒருவரால் மட்டுமே ஒரு நபரை இறைவன் பால் கொண்டு வர முடியும். ஈசா நபி நமது இறைவனாகவும் நமக்கு நஜாத் அளிக்க கூடியவனாகவும் ஒரு நல்ல நண்பனாகவும் வைத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் என்பதை பாருங்கள். இறைவனோடு கூட உள்ள ஒரு சரியான உறவையும் மௌத்துக்கு பிறகு உள்ள ஒரு நித்தியமான வாழ்வையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் இதயத்தின் தேவை அனைத்தையும் நாம் இறைவனிடத்தில் வைத்திருக்கிறோம். கேள்வி 2. இவரின் இரண்டாவது கேள்வியானது அவசியமானதும் மற்றும் தெளிவான பதிலுக்கு தகுதியானதுமாக இருக்கிறது. அவர் என்ன கூறுகிறார்? தௌரத், சபூர், இஞ்சில் மற்றும் சில வாக்கினருடைய வார்த்தைகளோடு முகமது நபி மூலம் அளிக்கப்பட்ட குர்ஆனை நான் படிக்கிறேன். சில நண்பர்கள் என்னிடம், இந்த புத்தகங்களை அடக்கின பைபிளை நீங்கள் வாசிக்க கூடாது என்கிறார்கள். நான் குர்ஆனை படிக்கிறேன், பைபிளையும் படிக்கிறேன். பைபிள் படிக்க நினைக்கும் போது என் நண்பர்கள் பைபிள் படிக்க கூடாது, காரணம் பைபிள் முழுமையானதல்ல, அதோடு பைபிள் மாற்றப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் அதை படிக்க கூடாது என்கிறார்களே என்பது இவருடைய இரண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன், தீர்க்கதரிசிகளின் பண்டைய புத்தகங்கள் சிதைக்கப்பட்டு மாற்றப்பட்டுள்ளன என்று கூறுபவர்களுக்கு சில கேள்விகள் உள்ளன. பைபிள் பொய்யானது என்ற கருத்தின் ஆதாரம் என்ன? இத்தகைய கடுமையான குற்றச்சாட்டுக்கு அடிப்படை என்ன? சொல்லுங்கள், பைபிள் எப்பொழுது மாற்றப்பட்டது? அதை மாற்றியவர் யார்? அது எங்கே மாற்றப்பட்டது? என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன? பரிசுத்த வேதாகமம் சிதைந்துள்ளது என்பதற்கு யாராவது ஒரு ஆதாரம் கொடுக்க முடியுமா? பைபிளை பற்றிய உண்மைகளை நீங்கள் நேர்மையாக தேடினால் இறைவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளை எழுத தூண்டிய பரிசுத்த வார்த்தையை இறைவன் பாதுகாத்துள்ளார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பைபிள் பொய்யானது என்று கூறுபவர்கள் வெறுமனே வதந்திகளை நம்புகிறார்கள். பைபிள் மாற்றப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை ஆதரிக்க எந்த ஆதாரமும் இல்லை. இருப்பினும் பைபிள் மாற்றப்படவில்லை என்பதை நிரூபிக்க ஏராளமான சான்றுகள் உள்ளன. இன்று உலகின் பெரிய அருங்காட்சியகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் அறிஞர்கள் ஆயிரக்கணக்கான பழங்கால சுருள்களை பாதுகாத்துள்ளனர். நற்செய்தி எழுத்துக்கள் மற்றும் முழு புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் இந்த சுருள்களில் பல பழைய ஏற்பாட்டு சுருள்களைப் போலவே முகமதுவின் காலத்திற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தன. அந்த பழங்கால புத்தகங்களை இன்று நம் கையில் வைத்திருக்கும் புத்தகங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இறைவன் தம்முடைய வார்த்தையை நமக்காக எவ்வளவு துல்லியமாக பாதுகாத்துள்ளார் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இன்று நாம் படித்த பைபிள் முகமது காலத்திலிருந்து அதே பைபிள் தான். விலங்குகளின் தோல் அல்லது தாவர இழைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட சுருள்களில் தீர்க்கதரிசிகள் இறைவனின் வார்த்தைகளை எழுதினர். யூத எழுத்தாளர்கள் இறைவனுடைய வார்த்தையை புதிய சுருள்களில் நகலெடுத்தனர். இந்த பயிற்சி பெற்ற எழுத்தாளர்கள் பிரதிகள் அசல் உரையைப் போலவே இருப்பதை உறுதிப்படுத்த மிகவும் கவனமாக இருந்தனர். ஒரு புத்தகத்தில் உள்ள கடிதங்களின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு அதன் நடுப்பகுதி அசல் நகலைப் போலவே இருப்பதை உறுதி செய்ய வழங்கப்பட்டது. பிழை இருந்தால் முழு சுருளும் அழிக்கப்படும். இந்த யூத எழுத்தாளர்கள் இறைவனுடைய வார்த்தையை சீர்குலைப்பது இறைவனை சேதப்படுத்துவதாக நம்பினர். 1947 கண்டுபிடிக்கப்பட்ட புகழ்பெற்ற சவக்கடல் சுருள்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டின் சுருள்கள் ஈசா பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே நகலெடுக்கப்பட்டன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆயினும் இந்த பண்டைய சுருள்கள் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நகலெடுக்கப்பட்ட சுருள்களுடன் ஒத்து போகின்றன. பைபிள் மாற்றப்படவில்லை. யாரும் உண்மையில் பைபிளை மாற்ற முடியாது. யாராவது பைபிளை மாற்ற விரும்பினால் அவர் பைபிளின் எல்லா நகல்களையும் மாற்ற வேண்டும். இது சாத்தியமற்றது. கிறிஸ்துவின் காலத்தை தொடர்ந்து வந்த காலகட்டத்தில் அறிஞர்கள் எபிரேய, அரமிக் மற்றும் கிரேக்க மொழிகளின் மூல மொழிகளிலிருந்து பைபிளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க தொடங்கினர். உலகம் முழுவதும் உள்ள எல்லா பைபிள்களையும் யாராலும் மாற்ற முடியவில்லை. இன்று பைபிள் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ 2000க்கும் மேற்பட்ட வெவ்வேறு மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் நாம் டஜன் கணக்கான சிறந்த மொழி பெயர்ப்புகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் தம்முடைய பரிசுத்த வார்த்தையை பாதுகாத்துள்ளார். அவருடைய ஊழியர்கள் அதை உலக மக்களின் மொழிகளில் மொழிபெயர்க்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் அதை தங்கள் காதுகளால் கேட்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், அது அவர்களின் மனதில், அதை அவர்களுடைய இருதயங்களில் பெற்று ரட்சிக்கப்படுங்கள். சர்வ வலிமுள்ள தேவனாகிய இறைவன் தம்முடைய வார்த்தையை சைத்தானிடமிருந்தும் அதை மாற்றவும் சிதைக்கவும் விரும்பவர்களிடமிருந்து பாதுகாக்க முடியுமா? ஆம், அவர் அதை பாதுகாக்க முடியும். அதை அவர் பாதுகாத்துள்ளார். இறைவன் மிகப்பெரியவன். நிச்சயமாக உலகின் ஆரம்பம் முதல் இன்று வரை சைத்தான் இறைவனுடைய வார்த்தையை மக்கள் மனதில் மாற்ற முயற்சித்ததை நாம் அறிவோம். உதாரணமாக பைபிளின் முதல் புத்தகத்தில் இறைவன் ஆதமிடம் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் நாளில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சொல்வதை கேட்டோம். ஆனால் இறைவன் சொன்னதை சைத்தான் மறுத்தான். ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். இவ்வாறு சைத்தான் இறைவனின் வார்த்தையை மாற்ற முயன்றான். உங்களுக்கு தெரியும், ஆதமும் ஹவ்வாவும் சைத்தானை நம்பி தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டார்கள். இதன் விளைவாக இறைவன் சொன்னபடியே அவர்களின் ஆத்துமாக்கள் இறந்து அவர்களின் உடல்கள் வாடி இறக்க ஆரம்பித்தன. அன்பர்களே, இறைவனுடைய வார்த்தை நிச்சயம். பிசாசு ஒரு பொய்யன், ஏமாற்றுபவன். சைத்தான் மக்களை ஏமாற்ற விரும்புகிறான். பைபிள் மாற்றப்பட்டுள்ளது என்று அவர்களை நம்ப வைக்க வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தை மாற்ற முடியாது என்றார். யோவான் 10:36 மத்தேயு 24:35 வாசிக்கிறேன். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதனாலே தேவ தூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கேள்வி 3, அந்த தெளிவான பதிலுக்கு நன்றி. இப்பொழுது மூன்றாவது கேள்வி, இயேசுவை தேவகுமாரன் என்று ஏன் அழைக்கிறீர்கள்? கடவுள் யாரையும் பெறவில்லை, கடவுள் பிறக்கவில்லை, ஆகவே ஈசா எவ்வாறு அவருடைய குமாரனாக இருக்க முடியும்? இது முக்கியமான கேள்வி. நாங்கள் அடிக்கடி பதிலளித்துள்ளோம், ஆனாலும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் பதிலளிப்போம். அத்தகைய ஒரு முக்கியமான விஷயத்தில் அறியாமை கொடியது. பழமொழி சொல்வது போல், நீங்கள் அதை அறிவதற்கு முன்பு அறியாமை உங்களை கொல்லும். கேள்வி கேட்பவர், ஈசாவை ஏன் இறை மைந்தன் என்று அழைக்கிறீர்கள்? முதலாவதாக, இறைவனின் மைந்தன் என்ற தலைப்பை நாங்கள் ஈசாவுக்கு வழங்கவில்லை என்பதை நாம் கேட்போருக்கு நினைவூட்ட வேண்டும். ஈசாவை தன் குமாரன் என்று அழைப்பவரே இறைவன்தான். இரண்டாவதாக, இறைவனின் மைந்தன் என்பது இறைவன் ஒரு மனைவியை எடுத்து மகனை பெற்றான் என்று பொருள்படாது. நாம் பார்த்தபடி பைபிளில் ஈசாவுக்கு பல பெயர்களும் தலைப்புகளும் உள்ளது. அவர் யார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள இந்த பெயர்கள் நமக்கு உதவுகின்றன. அவர் வாசல் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்படுவதால் ஈசா மரத்திலான அல்லது காகிதம் அல்லது உலோகத்தாலான வாசல் என்பது அர்த்தமல்ல. அவர் ஜீவனை கொடுக்கும் அப்பம், ஜீவ அப்பம் என்பதால் ஈசா அவரே உணவாகிறார் என்பது அர்த்தமல்ல. வழக்கமாக இறைவாக்கினர் மசீகை இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று அழைத்தார்கள். அதனால் ஈசா ஒரு ஆடு என்று அர்த்தமல்ல. இவ்விதமாக இறைவன் ஈசாவை தன் குமாரன் என்று அழைக்கும் போது இறைவன் ஒரு மனைவி மூலம் ஈசாவையும் பெற்றார் என்பது அர்த்தமல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மண்ணின் மைந்தன் என்று அழைக்கிறார்கள். மண் தனக்கு ஒரு மனைவி எடுத்துக்கொண்டு அவள் மூலம் பெற்றால் என்றதல்ல பொருள். இவ்விதமாக இறைவனும் மலக்குகளும் இறைவாக்கினரும் ஈசாவை தேவகுமாரன் என்று அழைத்தார்கள். காரணம், ஈசா இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட கன்னி மரியம் மூலம் பிறந்தார். அவருக்கு தகப்பன் இல்லை. இவர் இந்த துனியாவில் பிறப்பதற்கு முன்பே ஜன்னத்தில் இருந்தவர். அவர் கலிமத்துல்லா, இறைவனோடு இருந்த இறைவனின் வார்த்தை. இதையே இறைவாக்கு அறிவிக்கிறது. யோவான் 1:14-18 ஆகிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஈசா இறைவனின் நித்திய குமாரன், ஒரு மனித உடலில் துனியாவில் உதித்த இறைவனின் வார்த்தை. இறைவனின் வார்த்தை என்றால் என்ன? இறைவனின் வார்த்தை இறை வேதம் என்று சொல்வீர்கள். இது இறைவாக்கினர் எழுதும்படி இறைவனால் தூண்டப்பட்டது. இறைவாக்கினர் எழுதின வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகள் தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இரண்டும் ஒரே அர்த்தம் அல்ல. உங்கள் நண்பர் ஒருவர் தூரத்தில் இருந்து கொண்டு தன்னை பற்றி அடிக்கடி கடிதம் மூலமாக உங்களுக்கு அறிவிப்பதை நீங்கள் விரும்புவீர்களா? அல்லது அவரே நேரில் உங்களை சந்தித்து தன்னை பற்றி அறிவிப்பதை விரும்புவீர்களா? அப்படியே இறைவனும் தம்மை பற்றி கடிதம் வேதம் மூலமாக அடிக்கடி அறிவித்து வந்தார். இப்பொழுது தானே நேரில் வந்து தன்னை காணவும் தன்னை பற்றி அறிவிக்கவும் செய்தார். இதனால் நீங்கள் அவருடன் நேருக்கு நேர் பேசலாம். இறைவன் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர். அவனுக்கு எல்லாம் சாத்தியம் என்பதால் இறைவாக்கினர் இறைவன் இன்சானை பார்க்க நேரில் இறங்கி வருவான் என்ற வாக்குறுதி நிறைவேறும்படியாக இறைவனே ஈசாவாக வெளிப்பட்டார் என்பதே சத்தியம். இறைவன் இன்சான் மத்தியில் வாழும்படியாக வார்த்தையாக கலிமாவாக வெளிப்பட்டார் என்பதை இஞ்சிலில் வாசிக்கிறோம். ஜன்னத்திலிருந்து ஈசா இன்சானை போல இந்த துனியாவில் வெளிப்பட்டார். இவர் இறை மைந்தன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர். இவர் இறைவனுடன் இருந்த இறைவனுடைய வார்த்தை. ஈசா நித்திய குமாரன், இறைவனின் பரிபூர்ண பிரதிநிதி. இறைவனின் தன்மையை இன்சானுக்கு வெளிப்படுத்தினவர். ஒரு இளைஞனை பார்த்த உடனே அவன் தன் தகப்பனை போலவே இருக்கிறான் என்பதைப் போலவே ஈசாவை பார்த்தவர்கள் இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். ஈசா இன்சானின் சாயலில் வந்த இறைவன் என்பதை ஈசாவை காண்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என இறைவாக்கு கூறுகிறது. எபிரேயர் 1:1-3 வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசுத்திலே உட்கார்ந்தார். இறுதியாக ஈசாவை ஏன் இறைமைந்தன் என்று அழைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூறவில்லை. ஆனால் நீங்கள் அதை நம்ப வேண்டும். சபூர் புத்தகத்தை எழுத தாவூது நபியை ஏவினவர் இறைவன் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சபூர் 2:11-12 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இஞ்சிலின் ஒரு பகுதி எழுத யக்யாவை ஊக்கப்படுத்தியதும் இறைவனே. ஈசா தம் சீஷர்கள் முன்னிலையில் அற்புதங்களை செய்தார். யோவான் 20:30-31 மற்றும் யோவான் 3:36 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. குமாரனத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். நண்பர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டமைக்கு நன்றி. செய்தியை நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.